அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மேல் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாகவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 33 ஞாயிறு திருப்பலியை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இந்த நாளிலே நேரடியாகவும் இணையத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியிலும் இணைந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாளிலே இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் மீது அளவு கடந்த அன்பை காட்ட தயாராக இருக்கிறார். நம் மீது இரக்கத்தை காட்ட தயாராக இருக்கிறார். நமக்கு மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் சொன்ன வார்த்தையின்படி நம் வாழ்வு அமைந்திருக்கிறதா? கடவுளுடைய பிள்ளைகளாக, நன்மையின் மக்களாக, நல்ல மக்களாக, ஒளியின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நாம் தீமை செய்து வாழக்கூடியவர்களை பார்த்து நொந்து கொள்வது உண்டு. அவன் கெட்டவனாக இருக்கிறான், அவனுக்கு என்ன குறைச்சல், கடவுள் அவனை நல்லா தானே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் நொந்து கொள்வது உண்டு. அன்புக்குரியவர்களே, நல்ல வாழ்க்கையில் நன்மையானவர்களாக வாழ்வது மிக கடினமான ஒன்று தான். இருந்தாலும் நாம் நன்மையானவர்களாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழும் பொழுது கடவுள் நம்மை காத்து கொள்கிறார். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். இன்றைய நச்சுதில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன உறுதியோடு உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். தீமை செய்யக்கூடியவர்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமாக நமக்கு எடுத்துக் கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, தீய செய்யக்கூடியவர்கள் சூளையைப் போல் எரியக்கூடிய நெருப்பில் சருகை போல போடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு அஞ்சி நீதியின்படி வாழக்கூடியவர்கள் மீது நீதியின் கதிரவன் இறங்குவான். அந்த நீதியின் கதிரவனுடைய இறக்கைகளில் நம்மை குணமாக்கக்கூடிய மருந்து இருக்கிறது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் மிக அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அதனால் மனம் தளராமல், விசுவாசத்தை இழந்து விடாமல், நாம் துன்பப்பட்டாலும், சோதனைகளை பல நாம் சந்தித்தாலும், கடவுளுடைய பிள்ளைகளாக, நல்லவர்களாக, நன்மையின் மக்களாக நாம் வாழ, நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வது மிக முக்கியம் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை மனதில் இருத்தியவர்களாக சிறப்பாக இந்த நாளிலே இத்திருப்பலிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மீனிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர் நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோ. ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணி புரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 1-2a முடிய. இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
மக்கள் இனங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார்.
மக்கள் இனங்களை ஆண்டவர்
நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகெங்கும் நீதி வழங்க வருகிறார். உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். மக்களினங்களை ஆண்டவர்.
இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்துதர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 3, இறை வார்த்தைகள் 7-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பி திரியவில்லை. எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமகே.
லூக்கா செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 5-19 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக்கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது திகில் உறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டி கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்களும் ஆண்டவருடைய நாளில் வார்த்தையை கேட்பதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதம் நவம்பர் மாதம் எப்பொழுதுமே நம்ம ஒரு முக்கியமான ஒரு மாதம். எப்படி என்றால், இறந்தவர்களை, அதாவது நம்மோடு வாழ்ந்து ஆண்டவருக்குள் மரித்திருக்கிற நம்பிக்கையாளர்களை நினைவு கூறுகிற ஒரு நேரத்தில் அது உலகத்தின் பார்வையிலே ஒரு முடிவு. இறப்பு என்பது நாம் புரிந்து கொள்ளுகிறபடியாக ஒரு நிறைவு. இந்த நிறைவை எல்லோரும் எட்டு கடந்து செல்ல வேண்டும். ஆகவே இந்த நிறைவு என்பது எப்படி நடக்கிறதோ அதே போல முழுமைக்குமான, இந்த உலகம் முழுமைக்குமான ஒரு நிறைவு உண்டு என்பதையும் நினைவுறுத்துகிற ஒரு அடையாளமாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த வாசகங்கள் எல்லாம் சற்று நம்மை பயமுறுத்துவதாக அல்லது எச்சரிக்கை கொடுப்பதாக அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான வேளையில் இந்த நற்செய்தியினுடைய ஆழத்திலிருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா, தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தையோடு இந்த வாசகம், நற்செய்தி வாசகம் முடிவுறுகிறது. மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து சொன்னார். ஃபாதர், எனக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏப்பா அப்படின்ன, என் தலைமுடி நிறையா உழுவுது ஃபாதர்ன்னாரு. பைபிள் சொல்லியிருக்குது, நீங்கள் மன உறுதியோடு இருங்க, தலைமுடி ஒன்று கூட விழவே விழாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. என் முடி நிறையா கொட்டுது ஃபாதர் அப்படின்னாரு. அவர் இந்த முடி கொட்டுறதையும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகளையும் அவர் அப்படியே ஒப்பிட்டு பார்த்து அதை குறித்து பெரிய கலக்கம் அடைந்தார். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் கலக்கம். இந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்குதோ அதுதான் அங்கே நடக்குது, இதுதான் இங்கே நடக்குது, இது இப்படியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி, இதனால தான் அந்த பாருங்கள் இங்கெல்லாம் எழுதியிருக்கு, இங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு தேவையானது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற போது அதை அப்படியே அந்த இடத்துல நம்ம கோடிட்டு காட்டி, இதனால தான் அது, அதனால தான் அது, நிறைய விஷயங்கள் அதே போல் நம்ம வந்து இதெல்லாம் சொல்லி எது எதெல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நான் மாட்டிப்போம், பேசுகிறவங்க மாட்டிப்பாங்க. மற்றபடி நீங்களே கணிச்சு பார்க்கலாம், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் நியூஸ் எல்லாம் வரதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது இதனுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும், கொஞ்சம் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்த்து தான் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தியாளர் வந்து இந்த நற்செய்தியை எழுதும் பொழுது அவர் எந்த காலத்தில் எழுதினார் அப்படின்னா 85களில் எழுது, கிபி 85லேருந்து 90க்குள்ளே இதை எழுதியிருக்கணும். விவிலி ஆய்வாளர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கிபி 70, அதாவது 70ல் தான் வந்து ரோம் இந்த எருசலேம் நகரம் வந்து தீத்து அப்படிங்கிற ஒரு தலைமை, ஒரு ரோமை படையினரால் வந்து அவனுடைய தலைமையில், டைட்டஸ்னு சொல்லுவாங்க, அவருடைய தலைமையில் தான் இந்த ரோமை நகரமானது அழிக்கப்பட்டது கிபி 70ல். இந்த நகரம் அழிக்கப்பட்ட பின்னர், இது முழுமையாக அழிக்கப்பட்ட ஒரு நேரம் அது, அது 70ல் அழிக்கப்பட்டது, இவர் எழுதுறது 85களில் எழுதுறார். அப்போனா இந்த அழிவினுடைய கதை எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லாமே ரெக்கார்டில் வரலாறுகளில் இருக்கிறது. இந்த எருசலேம் அழிந்து போகும் என இயேசு முன்னறிவிக்கிறதாக இவர் வந்து தன்னுடைய வார்த்தைகள்லாம் இயேசுவினுடைய வாயிலாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு பேசிய காரியங்களை அவர் பல சோர்சஸ் கையில் வச்சிருக்கிறாரு. இப்போ இயேசு இதைத்தான் சொல்லியிருக்க கூடும் அப்படிங்கிறத அவரும் என்ன செய்திருக்கிறார், இந்த இடத்துல இவைகளை சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ என்னத்தை எதற்காக லூக்கா நற்செய்தியாளர் இதெல்லாம் சொல்லுகிறார், அவர் மார்க் நற்செய்தி தான் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி, அந்த நற்செய்தியினுடைய சாராம்சங்களை கையில் வச்சிருக்கிறவர். மார்க் நற்செய்தி நூலில் வந்து நம்ம வந்து காணப்படும் எருசலேம் கோவில் பற்றிய தானியல் மறைப்பொருள் வெளிப்படும் இலக்கிய செய்தி எருசலேம் நகர அழிவை பற்றிய செய்தியாக மாற்றப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர் எருசலேமுக்கான ஒரு செய்தியாக மாற்றி கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இவர் அழிவை பார்த்துருக்கிறார், 70களில் நடந்த அந்த ஆலயத்தினுடைய அழிவுகளை இவர் என்ன செய்கிறாரு, பார்த்தவராக இருக்கிறதுனால. ஆகவே இதனுடைய பின்னணியில் அவர் கதையெல்லாம் தெரிஞ்சு தான் எழுதுகிறார், அதனால் இப்போ தெரியாத ஒரு நிலையில் அவர் இதெல்லாம் எழுதலை இந்த லூக்கா நற்செய்தியால். அப்போது இவர் என்ன சொல்ல வர்றார், லூக்காவின் பார்வையில் இந்த இயேசுவினுடைய அந்த செயல்பாடுகள், இயேசு வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார் அப்படின்னா, எதை அவர் முன்னிறுத்துகிறார், இயேசுவின் சீடர்கள் இயேசுவினுடைய காலத்துக்கும் திருச்சபை காலத்துக்கும் இடையே பாலம் போல உள்ளார்கள். இயேசுவினுடைய காலத்துக்கு பிறகு சீடர்கள் உள்ள வராங்க, அவங்க தான் வந்து திருச்சபை எடுத்து செல்கிறாங்க. அப்போ இயேசுவின் பாடுகளின் போது அவரது சீடர்கள் சிறப்பான விதத்தில் நடந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவங்க வந்து ஓடிப்பிட்டாங்க, எல்லாருமே இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் தூய ஆவியின் வல்லமையோடு துணிச்சலாக இயேசு பற்றிய நற்செய்தியை உலகெங்கும் பறைசாற்றலாயினர். இதை லூக்கா திருத்துதர் பணிகள் நூல்களில் நம்ம விவரிப்பாக பார்க்க முடிகிறது. ஏன்னா லூக்கா நற்செய்தியாளர் இதை மட்டும் நற்செய்தி மட்டும் எழுதலை, அவர் திருத்துதர் பணியும் லூக்கா நற்செய்தியாளர் தான் எழுதுகிறாரு. அப்போ இங்கே விடுபட்டது எல்லாமே அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துலையும் நிறைவாக கொடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த எருசலேமினுடைய முற்றுகையை நம்ம வந்து அறிந்திருக்க வேண்டும். எருசலேம் வந்து முதல்ல ஒரு பார்ஷியலாக அழிக்கப்பட்டது, அது 60களில் 66களில் வந்து அது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது யூதர்களால். அது மீண்டும் ஆக இப்போ 70ல் யூத ரோமை போரினுடைய அந்த நிகழ்வாக அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை வந்து நம்ம வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டது நம்ம அறிந்திருக்கிறது, நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வரலாறு. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அழிவு வந்து இன்றைக்கி நிறைய பேர் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி என்ன செய்கிறாங்க, லூக்கா நற்செய்தியாளர் எதற்காக இதை சொன்னார் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் மக்களை பயமுறுத்துவதற்காக எச்சரிப்பதற்காக என்ன செய்கிறாங்க, இந்த இதெல்லாம் பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த இடத்துல வைப்பாங்க, சபைகளை வந்து மக்களை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா எச்சரிக்கை. ஒரு முறை நான் ஒரு பங்கில் இருந்த பொழுது நல்ல சுவராசியமாக நல்ல வார்த்தைகளை கொடுத்து பிரசங்கம் வைத்துட்டே இருப்பேன். நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் வந்து என்கிட்ட அதிகமாக பேசினது கிடையாது இந்த மாதிரி சர்மனை பற்றி. ஒரு முறை நான் ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப மாதிரி கடுமையான வார்த்தைகள் அழிவினுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு அன்னைக்கு. அப்படி பிரசங்கம் வைத்த பிறகு அவர்கள் வந்து சொன்னார்கள், நீங்கள் எவ்வளோ நாள் பிரசங்கம் வச்சதில் இன்றைக்கி வச்ச பிரசங்கம்தான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்களுடைய மனநிலை எனக்கு புரிந்தது. அதாவது அழிவை குறித்து பேசுகிற போது, ஒரு வேதனையை குறித்து பேசுகிற போது இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் அடிக்கணும், இப்படி தான் மக்களை வந்து நெருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையோடு, அதாவது இது ஒரு சாடிஸ்ட் மென்டாலிட்டி தான், எப்போவுமே இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிற கூட்டமும் இருக்கிறது. ஏன்னா அழிவை குறித்த ஒரு பயம். இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த உலகத்தை உருவாக்கலை, நாம் அழிவை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இப்போ நான் பிறந்த பிறப்பு, என்னுடைய பிறப்போ உன்னுடைய பிறப்போ, நம்முடைய பிறப்பு வந்து நம்மால் நிர்ணயிக்கப்படலை. அதனால தான் நம்முடைய இறப்பை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வாழுகிற நாட்களில் நம்ம எப்படி வாழணுங்கிறத நம்ம நினைத்து ஓடணும். இன்றைக்கி நான் என்ன செய்வேன் என் கடவுளுக்கு, இந்த சமூகத்துக்கு, என்னுடைய என்னை படைத்த என்னை உலகத்துக்கு கொண்டு வந்த என்னுடைய உறவுகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இப்படி தான், இதுதான் சரியான பார்வை சிந்தனை என்று நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உலகம் அழியப்போகிறது உறுதி, அது நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது எப்படி அழியப்போகிறது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, அது படைத்தவருடைய கவலை. அப்போ நாம் என்ன செய்யணும் இன்றைக்கி, இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பார்வையாக வைக்கப்படுகிறது. என்ன பைபிளில் நம்ம பார்க்குறோம், மாற்கின செய்தி 13:31 இந்த மண்ணுலகம் வந்து அழிந்து போகும், ஆனால் எப்படி அழிய போ யாருக்குமே தெரியாது. விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழிய மாட்டான். அதனால தான் சொல்கிறோம், பைபிள் படிங்க. என்றையுமே அழியாத வார்த்தையை பிடித்துக்கொள், ஆனால் அந்த நாளையும் வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது என்று மாற்கு நற்செய்தி 13:31 நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கடவுளே இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, விண்ணகத்தில் வானதூதருக்கும் தெரியாது, மகனுக்கும் தெரியாது, தந்தைக்கு தான் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தெரியாத ஒன்றை நம்ம தெரிந்துக்க முயற்சிப்பது நம்முடைய வேலை அல்ல. ஆகவே கடவுள் இன்றைய 3 கொடுத்து நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்குறோம். இந்த 3 முதல் வாசகத்துக்குள்ளே போய் பார்க்குற போது இந்த மாதிரி, இதோ சூளையை போல் எரிய வந்த நாள் வருகிறது, ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு, என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்ம பிடிக்க வேண்டிய பாயிண்ட்டு முதல் வாசகத்தில். அப்போ இவ்வளவு தீமைகள் இருக்கிற நேரத்தில் நீ நன்மையினுடைய அடையாளமாய் நின்னின்னா உனக்கு என்ன கிடைக்கும்? என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற. அப்போனா கடவுளுக்கு அஞ்சி நடப்பது எது? அதுதான் ஞானம். தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் இதை நம்ம அடிப்படையாக செக் பண்ணி பார்க்கணும். தெய்வ பயம் இன்றைக்கு மனிதரிடத்தில் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் கோயிலுக்குள்ளே வந்தால் பேசக்கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும், கோயில் இது ஆண்டவர் இருக்கிறார் அப்படி சொன்னாங்க. இப்போ கோயிலுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம். பீடம் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸாக இருந்தது. இப்போ எல்லாமே அதெல்லாம் வந்து அழகுபடுத்தப்பட்டு எல்லாம் மாற்றியாச்சு. இன்றைக்கி எல்லோருமே அந்த ஒரு பய உணர்வு, நம்ம வந்து ஒரு பிரசனத்தில் ஏறுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வற்ற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இதெல்லாம் வந்து அடித்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடங்கள் அல்ல, இது நாம் வெவிலியத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போது அந்த அதில் வரக்கூடிய ஒரு அடிப்படை செய்தி என்ன? உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். யார்? கடவுள். கடவுள் எப்படிப்பட்டவராக எழுவார்? நீதியின் கதிரவன். அப்போ நீதியின் தேவனாய் அவர் நிற்கிறார். அப்போ நீதியின்படி நீ வாழணும். உலகம் எப்பாளையும் எப்பாளையும் எட்டி பார்க்கக்கூடாது. நிறைய சபைகள் இன்றைக்கி அப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய ஈவன் நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையிலும் கூட இந்த பேச்சுக்கள் பேசும்பொழுது நமக்கு ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்குது. இறுதி நாள், ஆண்டவரின் நாள், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான், ஆனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ நான் இந்த நாள் நெருங்கி வருகிறது, மீட்பின் நாள் நெருங்கி வருகிறது. இன்றைக்கி நம்ம நற்செய்தியினுடைய அந்த வாழ்த்தொழியில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்துக்கு வராரு. ஆண்டவர் நெருக்கத்துக்கு வர 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 நமக்கு வேதனைகளும் கலக்கங்களும் குழப்பங்களும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். பைபிளில் நீங்கள் ஆண்டவரின் நாள்னு ஒரு வார்த்தை இருக்குது, த டே ஆஃப் த லார்டு, ஆண்டவரின் நாள். அந்த ஆண்டவரின் நாள்ங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தேடி பாருங்களேன், பைபிளில் பல இடத்துல இருக்கும். இறைவாக்கினர்களுள்ள நிறைய இருக்குது. அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல எல்லாமே ஒரு வேதனை. அந்த நாள் அங்கலாய்ப்பின்னால், வேதனையின் நாள், இருளின் நாள், அது மகிழ்வின் நாள் அல்ல. பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் வேதனையை பற்றி தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் மாதிரி இந்த நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? இல்லை. அப்போ யாருக்கு அது சந்தோஷமாக இருக்க போகிறதுன்னா, கடவுள் சொன்னபடி வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான், நீதியின்படி. இப்போ கடவுள் எப்படி நம்மளை இந்த நேரத்தை அணுகணும்னு சொல்கிறாருன்னா, நீதியின் கதிரவன். அப்போ யாரெல்லாம் நீதியின்படி வாழ்ந்தார்களோ அவர்கள் அவரோடு இருப்பார்கள். அப்போ எது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், அதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எதையெதையோ செய்து கொண்டு இதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த முதல் வாசகத்திலிருந்தும் இரண்டாவது வாசகத்தில் பவுலடியார் நமக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறீங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்க, எங்களை போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். உங்களிடையே இருந்தபோது நான் சோம்பி தெரியவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். இந்த இன்றைக்கி வாழ்க்கை முறை மாற்றப்பட்டிருக்கிறது. ஈஸி மேக்கிங் மணி, அதனால் வேலை செய்ய உடல் மறுக்கிறது, மனம் மறுக்கிறது. குடி பிரச்சனைகள், இன்றைக்கி டாஸ்மார்க்கில் வந்து திருவிழாக்களுடைய திருவிழாவுக்கு பிறகு நியூஸ் கேட்கும் பொழுது நம்மளுடைய நெஞ்சை பதைபதைக்க செய்கிற ஒரு காரியம், இந்த ஊரில் இத்தனை கோடிக்கு டாஸ்மார்க் விற்பனை. இதை பெருமையாக சொல்வதாக அவர்கள் நினைத்து கொள்கிறார்களா தெரியல, அது வேதனையாக இருக்கிற நம்ம ஊரை சொல்லி இந்த ஊரில் இத்தனை கோடிக்கு டாஸ்மார்க் விற்பனை அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு அவமானத்தின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். அதனால தான் இன்னைக்கு நம்ம எது சரி எது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூட முடியாத நிலை. அப்போ சோம்பி திரிக்கிற, உழைக்க மனம் இல்லாத இந்த நிலையெல்லாம் இரண்டாவது வாசகத்தில் அவர் சொல்லி நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நீ எதை செய்யணுமோ அதை நியாயமாக செய்யணும். ஒரு தகப்பன் வந்து குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாருன்னா அவர் நியாயத்தின்படி நீதியின்படி நடக்கலை. ஒரு தாய் தன்னுடைய கணவன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய செயல்பட வேண்டிய ஒரு தாய் தன் பிள்ளைகளை வந்து வேறு விதமாக வைத்துவிட்டு தொலைக்காட்சிக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னா அது நீதி இல்லை. ஒரு தாய் தந்தையை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் தாய் தந்தையை தூக்கி குப்பையில் போடுறாங்க, அனாதை இல்லங்களில் போடுறாங்க, ஏஜ்டு ஹோமில் போடுறாங்கன்னா அது நீதி அல்ல. அப்படின்னா நீதியின்படி வாழ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய செயல்கள் அனைத்தையும் நம்ம பகுத்து பார்க்கணும். அதுக்கு தான் இன்றைய நாளில் பாருங்கள், தொடக்க நூல் 15:6 சொல்கிறது, ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். அவர் நம்பிக்கை கொண்டார்னா சும்மா அவர் நம்பிக்கையை நான் கொள்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கல, அதை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் உங்களுக்கு தெரியும், மகனை தூக்கிட்டு ஓடுறார் ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு. மகனை கூட கொடுக்குற அளவுக்கு அவருடைய அன்பு கடவுள் மீது இருந்ததுனாக்க, அந்த பயம் இருந்ததுனாக்க, அதுதான் நீதி. அதை கடவுள் நீதியாக கருதினார். தொடக்க எசையா 5:16 பார்க்குறோம், படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார். படைகளின் ஆண்டவர் தம் நீதியால் உயர்ந்திருப்பார், தூயவராம் இறைவன் தம் நேர்மையால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார். அப்போ அவர் அப்படி தான் வெளிப்படுத்துகிறார், நீ நேர்மையாக தூயவராக. அப்போ நாம் எப்படி அவருக்கு தன்னை காட்ட முடியும்? இப்படி தான் காட்டணும். இப்படி காட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் கடவுளை பார்ப்பாங்க. கிறிஸ்தவராக இருக்கிறவர் மட்டும் பார்ப்பாரா? நான் திருமலுக்கு வாங்கியிருக்கேன், நான் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடுவேன், வேறு எதையும் நான் செய்ததில்லை, எந்த ஒரு நீதியின் காரியமும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை விட்டு விலகித்தான் இருப்போம். அதே சமயம் ஆண்டவரை அறியாத ஒருத்தர் நீதியின்படி வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் கடவுளுக்கு முன்னாடி நிற்பார். அதனால தான் நம்ம நீதியின்படி ஒழுகுறோமா? கிறிஸ்தவர் என்கிற போர்வைக்குள்ளே இருந்தால் வெற்றியடைய முடியாது. அது மட்டும் நமக்கு கேட்டகரி கிடையாது, மட்டும் போதுமானா இல்லை. அதனால தான் திருப்பாடல் 143:1 சொல்கிறது, ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டறலும், நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பு மன்றாட்டு செவிசாய்த்தரலும், உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும். பார்த்தீங்களா, இப்போ நிறைய இடத்துல இப்படித்தான் கடவுள் என்ன செய்கிறார், நீதியின் தேவன் என்பதை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். நீதி போதனையை புறக்கணிப்போரே, நீதிமொழிகள் 28:3 சொல்லுகிறது, நீதி போதனையை புறக்கணிப்போரை பற்றி பேசுகிறது, ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அழிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவன். ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு அதிகாரியாக இருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு அதிகாரி, ஒரு அம்மா அதிகாரி, ஒரு பணி செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு அதிகாரி, ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரி அந்த இடத்துல. இப்போ நான் ஒரு பங்கில் இருக்கிறேன்னா அந்த பங்குக்கு நான் ஒரு அதிகாரி. அதிகாரின்னா தலையில் திம்மறையும் ஆணவத்தையும் வைத்துக்கிட்டு இருக்கிற அதிகாரியாக இருந்தால் நாம் அழிக்கப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி. இப்போ நான் ஒரு இடத்துல பணி செய்கிறேன்னா அந்த இடத்துலேருந்து என்னை ஒரு அதிகாரி நீக்கிறார், நீங்கள் வர வேண்டாம் இனிமே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நிற்க நீ தகுதி இல்லைன்னு சொன்னால் அவர் சொல்வதற்கு நீதி இருக்கணும். நீதி இல்லாமல் அவர் அந்த இடத்துல என்னை நிற்க விடாமல் செய்தால் அவருடைய தலையிலே நெருப்பு, வேதனை. ஏன்னா அவர் நீதியின்படி செயல்படலை. உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய நாங்கள் குருக்கள் இருக்கிறோம், ஆயருடைய தலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா ஆயர் எல்லா குருக்களுக்கும் நீதியாக அவர் செயல்பட வேண்டும். அது ஆயராக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, பாப்பரசராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே அளவீடு தான், தராசு ஒன்று தான். அதனால தான் நீங்கள் நிற்கிற இடத்த சரி செய்யுங்க. பல நேரத்தில் நாம் மற்றவங்களை பார்க்குறோம், ஃபாதர் வந்து அவரை சொன்னார் இவரை சொன்னார், இல்லை நீ நிற்கிற இடத்துல நீ நீதியாக நிற்கிறாயா என்பதை சிந்திக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:4 சொல்கிறது, நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர். நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர், அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர். யார் சரியாக செய்கிறாங்கங்கிறத சரியாய் சொல்கிறவங்க, நீதி போதனையை புறக்கணிப்பவங்க பொல்லார், அவங்க தலைவர்களை என்ன அடிவருடிகள்னு சொல்லுவாங்க. அதாவது தலைவர்களுக்கு போய் காலை நம்ம வந்து கழுவி என்ன செய்து வாழக்கூடிய ஒரு அவமானத்தின் நிலை. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அரசியல் தளத்தில் இருக்கிறது, ஆன்மீக தளத்தில் இருக்கிறது, நம்மளுடைய பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல நீதியின்படி நின்னீங்கன்னாக்க தயவு செய்து நிமிர்ந்து நெல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார் நிமிர்ந்து நெல்லுங்கள். இதுதான் நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில் ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து நீதியின்படி நடக்கிறேன்னா நீ தாழ்ந்து போக தேவையில்லை, நீ கூணி குறுக தேவையில்லை. ஏன்னா நீ நீதியின்படி ஆண்டவரை காணப்போகிற ஒரு அடையாளமாய் நிற்கிறாய். எசேக்கியேல் 36 சொல்லுது 27, என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். கடவுள் எதற்கு ஆவியை நமக்குள்ளே கொடுக்குறாருன்னா, ஏதோ 10:11 அதுவும் இருக்கட்டும், ஆவியானவர் இருப்பார். இல்லை, நீதியின்படி நீ செயல்படணும், நீதிமொழிகளை நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்த, நியமங்களை கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியானவரை கொடுக்கிறார். தூய பேதுருவினுடைய வழிகாட்டுதலை நம்ம பார்க்கிற போது 1 பேதுரு 2:24 அவர் சொல்றாரு பாருங்க, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமர்ந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். இப்போ இயேசு நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார்னா அவரை பார்த்துட்டு என் மீது இரக்கமாயிரம்னு மன்றாட்டுகளை சொல்லி குவித்துக் கொள்வதற்காக அல்ல. ஜெபிக்கலாம், ஜெபங்கள் முக்கியம், அந்த ஜெபம் நமக்கு நீதியின்படி வாழ கற்றுக் கொடுக்கணும். நான் நீதியின்படி வாழாம நான் ஒருபுறம் ஆண்டவரே கூவிக்கொண்டிருந்தால் என்னிடத்தில் நீதி இல்லாதபடியாக நான் ஆண்டவர் நீதியின் தேவனை பார்க்க முடியாது. அதைத்தான் பேதுரடிகளார் வலியுறுத்துகிறார், நமக்காக அவர் பாவங்களுக்கு இறந்திருக்கிறார்னு சொன்னால் எதற்காக, நீதிக்காக வாழ்வதற்கே, அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். பேதுரு 2:3-10 சொல்லுது, ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும், பெருமுழக்கத்துடன். இதெல்லாம் திருப்பி அவரும் ரிப்பீட் பண்ணுறாரு, இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் எப்படி இருக்கணும், தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும். எல்லாம் அழிய போது அதனால் எப்படி வேணாலும் வாழலாம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய வீடுகளில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நாம் நீதியோடு பார்க்க அது தேவைப்படுகிற அடையாளங்களாக இருக்கு, பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு உறவுக்கு நீ நீதி கொடுக்காமல், ஒரு மாமியார் வீட்டுக்குள்ளே இருக்கிற மருமகளுக்கு நீதி கொடுக்காமல் நீ வெளியில் போய் கடவுளுக்கு முன்னாடி, நீதியின் தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு மகளை பார்த்தேன், ஒரு இடத்துல பிரேயருக்கு போனப்போ அந்த மகள் கைவிடப்பட்ட நிலை, கணவன் வேறொரு பெண்ணோடு போயாச்சு. இங்கே இருக்கக்கூடிய உறவுகள், அந்த கணவனோடு இருக்கக்கூடிய உறவுகள், மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கிற மற்ற உறவுகள், யாருமே அந்த மகளை கண்டுகொள்ளலை. இந்த மகளுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, குழந்தைகளை வைத்து கொண்டு அனாதையைப் போல தன் சொந்த நாட்டுக்கே சொந்த ஊருக்கே திரும்பி போய் அங்கே நின்று அவர் அவலமாய் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற அந்த வேதனையை பார்க்கிற பொழுது எங்கே அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் நீதி? இந்த அடிப்படை கேள்வியை என் உள்ளம் கேட்டது. என் அன்புக்குரியவர்களே, எங்கேயோ நீதியை கொடுக்க அல்ல, கடவுள் நீ நிற்கிற இடத்துல நீதியை வை. ஆண்டவர் அதுக்குத்தான் நம்மளையில் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு தன்னுடைய வார்த்தையில் சொல்கிறார் பாருங்க, 2 பேதுரு 3:13, அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும், புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ வரும்? இங்கே நம்ம உருவாக்கினாதான் அந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் கிடைக்கும். நான் உருவாக்கணும், நான் நிற்கிற இடத்துல நீதியை வைக்கிற போது தான் அந்த புதிய விண்ணுலகம் நீதியோடு வருகிற பொழுது அந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் உருவாக்குகிற போது தான் ஆண்டவர் உங்களுக்கு அந்த நீதியை கொடுப்பார். ஆகவே 2 பேதுரு 3:14 சொல்கிறது, அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். கொஞ்சம் முயற்சி செய்கிறதில்லை, முழு முயற்சி செய்யுங்கள். அதனால் விளையக்கூடிய வேதனைகளை தாங்குங்க, கடவுள் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, எல்லாம் சரி என்று சொல்லி கொண்டு போவது சரியல்ல. எது சரியில்லையோ அது சரியில்லை என்று நாம் ஏற்றுக்கொள்வது, யாரோ ஒருவர் நம்மை பார்த்து குற்றம் கண்டுபிடிப்பதல்ல. நாம் நம்மை குறித்து குற்றத்தை காணாவிட்டால், நான் என்னை பாவி என்று நான் அறிக்கை செய்யாவிட்டால், யார் என்னை பாவி என்று அறிக்கை செய்ய முடியும்? நாம் ஒத்துக்கலன்னா யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீதியின்படி நான் செயல்படுகிறேனா? நீ நிற்கிற இடத்துலையாவது நீ நீதியின்படி இருக்க நீ கடமைப்பட்டிருக்கிறாய். நீதியின்படி நிற்கிறாயா? ஒரு தகப்பனுக்குரிய நிலையில் நிற்கிறாயா? தகப்பனுக்குரிய நிலையிலே, ஒரு தாய்க்குரிய நிலையிலே பிள்ளைக்கு கடவுளை பற்றிய செய்தியை நீ அறிக்கை செய்கிறாயா? உன் வீட்டிலே உண்மையான நீதி இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்ப்போம். நீதியின்படி நின்று ஆண்டவருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நில்லுங்கள். ஆண்டவர் நிறைவாக இறங்கி வந்து மீட்பையும், அந்த மீட்பின் தேவன் உங்களுக்கு மணிமுடியையும் சூட்டி உங்களை அவருடைய அரியணையில் ஏற்றுக்கொள்வார். இந்த அபிஷேகத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற இன்று நீதியில் நான் நீதியின்படி வாழ்கிறேனா என்பதை சிந்திப்போம். ஆண்டவரிடத்தில் பெலன் கேட்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.